புலகம் யாவையும் தாமுளவாக்கலும் உலகம் யாவையும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகில் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே.
வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. மதுரை பேராசிரியர் சொல்வேந்தர் சொல்லின் செல்வர் திரு சோசோமி சுந்தரம் அவர்களின் மகாபாரத பேச்சை வரும் வாரங்களில் கேட்டு மகிழ்வோம். மகாபாரதம் என்கின்ற பெரிய காவியம் எந்த சூழ்நிலைக்கும் ஏற்ற ஒரு காவியம் என்பதை நீங்கள் அவரது பேச்சின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அவர் பேசும்பொழுது நமது வாழ்வில் நடந்தவற்றை அந்த கதையுடன் இணைத்து பார்க்கும் பொழுது அது காலத்தையும் வென்ற ஒரு காவியம் என்பதை உங்களுக்கு நன்றாகவே நினைவுறுத்தும். இந்த சொல்வித்தகர் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் என பல்வேறு பக்தி இலக்கியங்களில் இருந்து பாடல்களை இந்த மகாபாரதத்துடன் இணைத்து நமக்கு தருகின்றார். அதை கேட்டு மகிழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
சிவா திருச்சிற்றம்பலம் சரணமென்றடியில் விழுந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமயிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. அருமறை முதல்வனை யாழிமாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபத முளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம்.
காப்பாற்றக்கூடிய தெய்வம் பெருமாள், காப்பாற்றக்கூடிய தெய்வம் பராசக்தி. சிவபெருமான் ஒடுக்கிறவர், பிரம்மா உண்டாக்கிறவர், திருமால் காப்பாத்துறவர், அம்பாள் பராசக்தி காப்பாற்றக்கூடியவள். அம்பாளும் பச்ச நிறம், பெருமாளும் பச்ச நிறம், சிவபெருமான் சிவப்பு செந்தளல் பிடம்பன்ன மேனி. திருவாசகம். அம்பாளும் பச்சை நிறம் ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு கிரீம்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே. திருமந்திரம். அம்பாள் பச்சை நிறம், பெருமாள் பச்சை நிறம், இந்த ரெண்டு பேருக்கும் உரியது புரட்டாசி மாதம். நம்ம என்ன செய்ய போறோம்? அம்பாள் சன்னிதானத்தில் அவள் பெருமையை பேசக்கூடிய மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா பெருமையும் அதுக்கு சமமா இருக்கிறதுனால நம்ம இப்போ 2-in-1 ஒரே மகாபாரதத்தில் ரெண்டு பேரை வழிபாடு பண்ண போறோம். பாதி அம்பாள், மீதி கிருஷ்ண பரமாத்மா. இந்த மகாபாரதத்தை வியாசர் பாடினார். வியாசர் பாடுற பொழுது லட்சம் கிரந்தம் தமிழ் இந்தியாவுக்கு வந்துதான். அவர் பாடினது ஏகப்பட்டது. இந்தியாவுக்கு வந்தது 100,000 கிரந்தம். அவர் என்ன சொன்னாரா? நான் பாடுறேன், ஆனா நான் சொல்ற வேகத்துக்கு யாராவது எழுதணும். அவளது வேகம் எழுதுறதுக்கு ஆள் இருக்கா? நாரதர் சொன்னாரா, அவளது வேகம் எழுதக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் கற்பக பிள்ளையார். அவருக்கு என்ன பேரு? கற்பக பிள்ளையார். ஏங்க கற்பக பிள்ளையார்னு பேரு? எதனால கற்பக பிள்ளையார்னு பேரு? ஒருத்தன் நல்ல வெயில் காலம், மே மாசம் கடுமையான வெயில், நடந்து போய்கிட்டே இருக்கான். தாகமா இருக்கு, தண்ணி கிடைச்சா தேவல. ஒரு மரம், அழகான மரம், மரத்தடியில உட்கார்ந்துட்டான். அப்பா ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கிடைச்சா தேவல. நினைச்சானா எதிர்த்தாப்புல தண்ணி வந்துருச்சு, பரவாயில்லையே குடிச்சிட்டான். வேர்க்குது, கொஞ்சம் காத்து நல்லா தென்றல் காத்து அடிச்சா தேவல. காத்துல சிறப்பு தென்றல் காத்து. வடக்கில இருந்து வந்தா வாடை, கிழக்கில இருந்து வந்தா கொண்டல், மேற்கில இருந்து வந்தா மேல் காற்று, தெற்கில இருந்து வந்தா தென்றல் காற்று. நாலு பக்கத்துல காற்று வந்தா நாலு பேர் வச்சாங்க. தென்றல் காற்று உடம்புல பட்டா எல்லா சோர்வும் போயிடும். நடராஜா எந்த பக்கம் பார்த்து ஆடுறாரு? தெற்கு நோக்கி ஆடுறாரு. ஏன்? தெற்குல இருந்து தென்றல் காற்று முகத்துல பட்டா இவர் ஆட்டத்துக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். தட்சிணாமூர்த்தி எந்த பக்கம் பார்த்து தியானம் பண்றாரு? தெற்கு நோக்கி. தெக்கணாமூர்த்தி தான் தட்சிணாமூர்த்தி. தட்சிணம்னா தெற்கு திசை. ஏன் முகத்துல அந்த காற்று படும்? இவன் என்ன நினைச்சான்? ஒரு தென்றல் காற்று அடிச்சா தேவலையே வள்ளற் பெருமான் அழகா பாடுவார். கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலே, நிழல் கனிந்த கனியே, ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மணமலரே, மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே. மேடையில் வீசுகின்ற மெல்லிய பூங்காற்று சிவபெருமானா வள்ளலார் பாடுகிறார். தென்றல் காற்று அடிச்சா தேவலையே நினைச்சானா? தென்றல் காற்று அடிச்சது. என்னடா இது, ஆச்சரியமா இருக்கு. நினைச்சதெல்லாம் நடக்குதே. பசிக்குதே, கொஞ்சம் நல்ல சாப்பாடு இருந்தா அறுசுவை உணவு வந்துருச்சு எதிர்த்தாப்புல. ஆகா, இது பரிமாறுறதுக்கு ஒரு பொண்ணு இருந்தா எப்பவும் தானே எடுத்து போட்டு சாப்பிடப்படாது. பாவம் பண்ணவன் தான் தானா சாப்பிடுவேன். பெண்டாட்டி ஊட்டணும், இல்ல மகள் பரிமாறணும், இல்ல தாய் பரிமாறணும். இதெல்லாம் கிடைக்கணும்னா கொடுத்து வைக்கணும். இவன் என்ன நினைச்சான்? ஒரு பொண்ணு இருந்தா தேவையில்லையே. ஒரு பொண்ணு வந்துருச்சு, அந்த பொண்ணு பரிமாற இவன் சாப்பிட நல்லா சாப்பிட்டான். சாப்பிட்டானா கொஞ்சம் அப்படி தூக்கம் வந்தது. ஒரு கட்டிலும் மெத்தையும் இருந்தா தேவையில்லையேன்னு நினைச்சான். இந்த மனுஷனுடைய ஆசைக்கு எல்லையே கிடையாது. ஒண்ணு கிடைச்சா அடுத்தது, அது கிடைச்சா அடுத்தது. கவியரசு கண்ணதாசன் அழகா சொல்லுவார், அந்த காலத்திலே ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கிடைக்குமான்னு நினைச்சேன், கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கிடைக்குமான்னு நினைச்சேன், கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா நினைச்சேன், சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். இப்ப சின்னப்பா தேவர் தினம் 10000 ரூபாய் கொண்டு வந்து கொட்டிக்கிட்டே இருக்காரு. இப்ப நினைக்கிறேன், நாமே நோட்டடிச்சா என்னன்னு. Man is a bundle of desires. ஆசைகளின் கட்டுக்கு பெயர் மனிதன். ஆசை வருமா இல்லையா? கட்டில் வந்துருச்சு, மெத்த வந்துருச்சு, பேசாம படுக்க வேண்டியதானே. இவ்வளவு நேரம் யோக்கியமா நினைச்சான்ல, இப்ப ஒண்ணு நினைச்சான். என்ன நினைச்சான்? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நினைக்கல, நான் நினைச்சதெல்லாம் நடக்குதே. ஒரு புலி வந்து என்ன அடிச்சு விட்டா, புலி வந்து அடிச்சு பிடிச்சு கதை முடிஞ்சு வச்சு. ஏன்னா இவன் உட்கார்ந்து இருந்த மரம் கற்பக மரம். கற்பக மரத்தின் கீழே இருந்து எதை நினைத்தாலும் அது கிடைக்கும், நினைச்சா போதும். இவன் அது புரியாம நல்லதே நினைக்கணும். எப்பவும் சொல்றேன், நல்லதையே நினையுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதையே கேளுங்கள், நல்லது மட்டும்தான் நடக்கும். எழுதி வச்சுங்க, கெட்டதை நினைக்க கூடாது. பாசிட்டிவ் திங்கிங் சொல்றானா இல்லையா? நல்லதையே நினையுங்கள், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாய். மாரியம்மாள்கிட்ட போய் என்ன கேட்கணும்? பாரதி பாடி கொடுத்திருக்கான், நினைச்சது நடக்கணும். அடுத்த வீட்டுக்காரன் கெட்டு போகணும்னு நினைக்கலாமா? நினைக்கப்படாது. நல்லவே எண்ணல் வேண்டும், நல்லதை நினை, அம்பாள் நிறைவேற்றி கொடுப்பாள். தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா, மனம் தரும் தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும், நல்லன எல்லாம் தரும். என்ன? நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. என்ன நினைச்சா? புலி வந்து அடிச்சு விட்டா, அடிச்சு விடுச்சு. ஏன்னா அந்த மரம் கற்பக மரம். இருங்க, இப்பதான் இந்த கதைக்கு இன்டர்வல் விட்டுருக்கேன். சில படம் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கும். நினைச்சிட்டானா திடீர்னு அந்த கற்பக மரத்துக்கு வறுமை வந்துருச்சு. கற்பக மரத்துக்கு சாப்பிட வழி இல்லாம போச்சு. எங்க போகும்? காரக்குடிக்கு பக்கத்துல பிள்ளையார்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த பிள்ளையார்பட்டியில பெருமானுக்கு பெயர் கற்பக பிள்ளையார். வடக்கு நோக்கி உட்கார்ந்து இருப்பார், வடக்கு குபேரன் திசை. அந்த பிள்ளையார் வடக்கு நோக்கி உட்கார்ந்து இருப்பார். வழிபாடு பண்ணவங்களுக்கு குபேரனுக்கு சரியான செல்வத்தை கொடுப்பார். எல்லா பிள்ளையாருக்கு எத்தனை கை? எங்க எத்தனை கை சொல்லுங்க? பிள்ளையாருக்கு எத்தனை கை? ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பிள்ளையாருக்கு அஞ்சு கை. அவருக்கு இயல்பா உள்ள வலது கை, இடது கை, அது போக எக்ஸ்ட்ராவா அங்குசம் பாசம் ரெண்டு கை, துதிக்கை தும்பிக்கை. நமக்கு அதுதான் நம்பிக்கை. சரிதானா? அஞ்சு கை. இந்த பிள்ளையார் பட்டி கற்பக பிள்ளையாருக்கு மட்டும் மூணே கை. அங்குசம் பாசம் கிடையாதுங்க. ஒரு கை இடுப்புல வச்சிருப்பார், வலது கையில சிவலிங்கம் இருக்கும். கவலைப்படாதே, சிவலிங்கத்தை பூஜை பண்ணு, இடுப்புல கை வச்சு கம்பீரமா நிக்கலாம், போ. வேற எங்கேயும் கிடையாது. இந்த கை இடுப்புல, வலது கையில சிவலிங்கம், வலம் சுழிச்ச துதிக்கை, மூணு கை தான். இந்த கற்பக மரம் எங்க போகுமா? கற்பக பிள்ளையார் காலில் போய் விழுமா. என்னன்னு கேப்பாராம், எனக்கு வறுமை வந்துருச்சு, கவலைப்படாதே, நான் உன்னை காப்பாத்துறேன். ஊருக்கெல்லாம் கொடுக்கிற கற்பக மரத்துக்கு வறுமை வருமானால் அந்த கற்பக மரம் கற்பக பிள்ளையார் காலில் போய் விழுமா. இப்ப சொல்லுங்க, கற்பக மரம் தேவலையா, கற்பக பிள்ளையார் தேவலையா? ஒரு பணக்காரர் வீட்டுக்கு போனேன், ஒரு 200 வெள்ளி கேட்கணும்னு போனேன். வாசப்படியில உட்கார்ந்து இருக்கேன், பணக்காரர் பூஜை பண்றாருன்னு சொல்லிவிட்டாங்க. கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவரு உள்ள பெரிய திருப்பதி வெங்கடாஜலபதி படத்தை வச்சிருக்காரு. பெருமாளே, மாயாவதாரா, கோவிந்தா, வெங்கடேசா, 4 மில்லு வச்சிருக்கேன், 5வது மில்லு விலை பேசிக்கிட்டு இருக்கேன், 50 கோடி கேட்கறான், நான் 48ல நிக்கிறேன், எப்படியாவது அந்த மில்லு என் கைக்கு வந்துடணும், என் மூத்த பிள்ளைக்கு MBBS கிடைக்கணும், என் 2வது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும். இந்த ஆளு ஏகப்பட்ட லிஸ்ட் பெருமாள்கிட்ட வைக்கிறாரு. நாம் போனது கேவலம் 200 வெள்ளிக்கு. இந்த ஆளு பெருமாள்கிட்ட கோடிக்கணக்கா பிச்சை எடுக்கிறாரு. நான் சின்ன பிச்சைக்காரன், இவர் பெரிய பிச்சைக்காரன், இதுக்கு எதுக்கு நான் இவர்கிட்ட போய் நிப்பானே? நான் நேர பெருமாள்கிட்ட போனா இது எதுக்குங்க இவர்கிட்ட போய் நான் நிக்கணும்? எந்திரிச்சு போயிட்டேன். அது மாதிரி கற்பக மரத்தை விட கற்பக பிள்ளையார் சிறப்பு. எதுக்கு சார் இவ்வளவு சொல்றீங்க? வியாச பகவானுக்கு நாரதர் சொன்னார், நீங்கள் பாரதத்தை எழுத வேண்டுமானால் அதை நீங்கள் சொன்ன மாதிரி எழுதுவதற்கு கற்பக பிள்ளையார் காலில் விழுங்கள். பிள்ளையார் வந்துட்டார், 2 தும்பிக்கை, ஒரு தும்பிக்கை 2 தந்தம், கம்பீரமா 2 தந்தம். நான் சொல்ல சொல்ல நீங்க எழுதணும். எங்க? மேருமலை. அந்த இடத்த நான் போய் பார்த்துட்டு வந்தேன். எங்க? கேதார்நாத் போறோம்ல, கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத் மலை, அங்கே இருந்து புறப்பட்டு போனா பத்ரிநாத். கேதார்நாத் சிவலிங்கம், பத்ரிநாத் நாராயணமூர்த்தி, சால கிராமத்தினாலான மூர்த்தி பத்ரி நாராயணமூர்த்தி. பத்ரினா இழந்த மரம், அம்பாள் மகாலட்சுமி இழந்த மரத்தை இழந்த மரமா நிற்க, கீழே பெருமாள் சால கிராம மூர்த்திய அழகான காட்சி. அந்த இடத்துக்கு என்ன பேரு? பத்ரிநாத். வருஷத்துல 6 மாசம் திறந்திருக்கும், 6 மாசம் மூடி இருக்கும். அதை தாண்டி 1 கிலோமீட்டர் மேல மலையில ஏறுனா மானான்னு ஒரு இடம். அந்த மானாங்கிற இடத்துல போய் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக ஒரு காட்சி நமக்கு கிடைக்கும். ஒரு மலை, மலையில குகை, குகைக்குள்ள போனா ஏசி மாதிரி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நான் 1.5 மணி நேரம் அங்க தியானம் பண்ணினேன், அவ்வளவு சுகமா இருக்கு. என்ன, 1 கிலோமீட்டர் மலையில கொஞ்சம் மூச்சை புடிச்சு ஏறணும். மேல போய் பார்த்தா குகை, குகைக்குள்ள ஒரு பக்கம் வேதவியாசர், இன்னொரு பக்கம் பிள்ளையார். என்னன்னு கேக்குறேன், வேதவியாசர் சொல்ல பிள்ளையார் எழுதின இடம் இதுன்னு காட்டுறாங்க. பாரதத்தை மேறு வெளி வெளி திகள் கோடொடித்த நாடில் வரை வரைபவர் பானிரக்கணேசர் குவாகுவாகனர் இளையோனே. திருப்புகள்ல அருணகிரிநாத சுவாமி ஒரு கதையவே சொல்றார். எங்க அது எழுதப்பட்டது? மானா. இன்னொன்னு தெரியுமா, அங்க ஒரு ஆளு டீ கடை வச்சிருக்கேன், நாங்கெல்லாம் போய் டீ சாப்பிட நிக்கிறோம். அந்த டீ கடையில என்ன தெரியுமா எழுதி போட்டிருக்கேன்? This is the last tea stall in India. LAST, not LOST. This is the last டீ ஸ்டால் இன் இண்டியா. ஆமா, அதை தாண்டி மலையில ஏறி குதிச்சா சீனா, திபெத்து சீனா. இங்க இதான் லாஸ்ட் டீ ஸ்டால். குகைக்குள்ள போனா பிள்ளையாரும் வியாசரும். வேடிக்கை என்ன தெரியுமா, அந்த மலையில மேல பாறை பூரா ஏடு ஏடா இருக்கு, ஏட்டுல பூரா என்னமோ சமஸ்கிருதத்தில எழுதியிருக்கு. இங்கதான் மகாபாரதம் எழுதப்பட்டது. சொன்னவர் வேதவியாசர், எழுதினவர் யாரு, பிள்ளையார். கைத்தல நிறைகனி அப்பமோடவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மதயானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவிள் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறிதனில் முற்படை எழுதிய முதல்வோனே. முத்தமிழ் அடைவு மகாபாரதத்துக்கு அருணகிரியார் கொடுக்கிற பேரு முத்தமிழ் அடைவு. இயல் இசை நாடகம் மூன்றையும் பாடிய பாரதம் முத்தமிழ் அடைவு. அடைவுன்னு செறிந்திருக்கிறது. முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்படை எழுதிய முதல்வோனே. திருப்புகள்ல வர்ற பாட்டு எழுதினது யாரு, பிள்ளையார். அதுல ஒரு வேடிக்கை தெரியுமா, இந்த பிள்ளையார் என்ன சொல்லிவிட்டார், வியாசரே நீங்க சொல்லுங்க, நான் எழுதிக்கிட்டே இருப்பேன், ஆனா ஒண்ணு விடாம எழுதுவேன், அவளது வேகமா நான் எழுதுற அளவுக்கு நீங்க சொல்லணும். அவர் கெட்டிக்காரர் வியாசர், சொல்றேன் ஆனா ஒண்ணு, என்ன, நான் எந்த சுலோகம் சொன்னாலும் சுலோகத்துக்கு பொருளை விளங்கிக்கிட்டு தான் எழுதணும், சும்மா அப்படியே டிக்டேஷன் போட்டு எழுதப்படாது. நான் ஒரு சுலோகம் சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க புரிஞ்சுகிட்டு தான் எழுதணும். யார்கிட்ட, ஞான கொழுந்தான பிள்ளையார்கிட்ட. பிள்ளையார் சரின்ட்டாராம். 100,000 கிரந்தம் இவர் என்ன பண்ணுவாராம், ஒரு 10 கிரந்தம் சொல்லுவாராம். பிள்ளையார் விறுவிறுன்னு எழுதிடுவாராம். அதுக்குள்ள அந்த 11வது வர்ற பொழுது இந்த 10வது கிரந்தத்தை கடுமையா முடிச்சோட அர்த்தம் புரியாம பாடிபிடுவாராம். பிள்ளையார் அதை யோசிச்சு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அடுத்த 10 ஸ்லோகத்தை மனசுல ரெடி பண்ணிக்கு வரான். எப்படி இருக்கு, முடிச்சு முடிச்சா உள்ள ஸ்லோகம் 8,800, ஆற்றொழுக்கு மாதிரி சொன்ன ஸ்லோகம் 91,200, கூட்டுனா 100,000 கிரந்தங்கள் வியாச பகவான் சொல்ல பிள்ளையார் எழுதினார். பக்கத்திலே சரஸ்வதி நதி, பெரிய நீர்வீழ்ச்சி, அந்த தண்ணிய குடிச்சா நல்ல பேச்சு வரும் பாட்டு வரும்னு சொன்னாங்க. வாங்கி குடிச்சிட்டு வந்திருக்கிறேன், வருதோ வல்லியோ அது எனக்கு தெரியாது. ஆமாங்க, சரஸ்வதி நதிக்கு அவ்வளவு மதிப்பு. ஆனா ஒன்னு தெரியுமா, கொஞ்ச தூரத்துல சரஸ்வதி நதி பூமிக்குள்ள போயிரும், அப்புறம் காணாம போச்சு. எங்க வரும், அலகாபாத்ல வரும், திரிவேணி சங்கமத்தில வரும், பூமிக்குள்ள இருந்து வரும். சார் பூமிக்குள்ள இருந்து வருதுன்னு உங்களுக்கு யாரு சொன்னா, நீங்க போய் பாத்தீங்களா, பார்க்க வேண்டாம். திரிவேணி சங்கமத்தில அலகாபாத்ல கங்கை யமுனை சரஸ்வதி மூணும் கூடுறதுனால திரிவேணின்னு பேரு. தாய்மார்கள் அங்க போய் முடி இறக்கணும், முடி இறக்க முடியாது, அதனால லேசா என்ன பண்ணுவாங்க, கத்திரிக்கோலால கட் பண்ணி முடிய போடுவாங்க. ஒரு 5,000 பேரு கட் பண்ணி முடி போட்டா முடி பூரா மிதக்கணுமா இல்லையா, திரிவேணியில மிதக்காது, உள்ள போயிடும். எப்படி, சரஸ்வதி இழுத்து கொண்டு விட்டாள். இன்னைக்கு நாளைக்கும் நான் வருஷத்துக்கு ஒரு தரம் போறேன், திரிவேணியில போய் குளிக்கிறேன், இத பாக்கிறேன், எத்தனை முடி இருந்தாலும் பூமிக்குள்ள போயிடும் சார். யார் இழுக்கிறா, சரஸ்வதி இழுக்கிறாள். இதெல்லாம் எப்போ, அங்க இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, அவர் சொல்ல 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 பிள்ளையார் எழுதினாரா, எழுதுற வேகத்துல ஒரு கையில வச்சிருந்த எழுத்தாணி உடைஞ்சு வச்சு, அவரா மடமடன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் புது எழுத்தாணி தேடி கொண்டாட முடியாது. ஒரு தந்தம் ஒரு கொம்பு வலது பக்கம் அப்படி ஒடிச்சாரு, எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கும் பிள்ளையாருக்கு பாருங்க, வலது பக்கத்து தந்தம் பாதிதான் உள்ளே இருக்கும், வெளியில இருக்காது. பிள்ளையார் ஆனா பெண்ணா, என்ன சார் விவகாரத்தை கிளப்புறீங்களே, அவர் மனுஷனா மிருகமா, மனுஷனும் தான் மிருகமும் தான், தலை மிருகத்தலை, உடம்பு மனுஷ உடம்பு, ஆனா பெண்ணா, யானை யானையில ஆண் யானையா பெண் யானையா, ஆண் யானைக்கு தந்த உண்டு, பெண் யானைக்கு தந்தன் தெரியாது. இவருக்கு ஒரு பக்கம் தந்த உண்டு, அதனால ஆண். ஒரு பக்கம் தந்தன் தெரியல, அதனால பெண். ஆணு அவர்தான், பெண்ணு அவர்தான், மனுஷனும் அவர்தான், மிருகமும் அவர்தான். அங்கிங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்து எல்லா உயிர்களிலும் இருப்பவர் விநாயக பெருமான். இதெல்லாம் எங்கே? மகாபாரத காலம். நான் மூணு விஷயம் இன்னைக்கு பேச போறேன். ஹெக்டே ஐயா ஒரு திட்டம் போட்டு கொடுத்திருக்காங்க, மூணு விஷயம். முதலாவது, இது புராணமா சரித்திரமா? மகாபாரதம் கற்பனையா உண்மையா? அதானே, சரித்திரம் உண்மை. புராணம்னா ஏதோ அப்படி இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிக்கலாம். இது சரித்திரமா அல்லது கற்பனையா? வடநாட்டில் போய் பாருங்க, ஆயிரக்கணக்கான இடங்கள் மகாபாரதத்தோடு தொடர்புடையவை. குருட்சேத்திரம் போய் பாருங்க, சியமந்தக பஞ்சகம் அங்கே இருக்கு, சண்டை போட்ட இடம் இருக்கு. இந்திரப்பிரஸ்தம் நம்ம டெல்லி, அங்கேதான் மகாபாரதத்துக்கு முன்னாலே தர்மராஜா 20 வருஷம் அரசாட்சி பண்ணின இடம் எல்லாம் அங்கே இருக்கு. அயோத்தி, ராமனுக்கு எப்படி அயோத்தியோ கண்ணனுக்கு துவாரகை. துவாரகை இன்னைக்கும் இருக்கு. இந்த பக்கம் ஒரு துவாரகை, பேட் துவாரகா, கடலுக்குள்ள துவாரகை இருக்கு. நான் பார்த்ததை சொல்றேன், கண்டதை சொல்றேன், கண்டதை சொல்லல, நான் கண்ணால் கண்டதை சொல்றேன். துவாரகை இன்னைக்கும் இருக்கு, அது சத்தியமாக சரித்திரம். என்ன எழுதினவங்க கொஞ்சம் கண்ணு காது மூக்கு ஒட்ட வச்சிருப்பாங்க, அது இயல்பு தானே. ஒன்னு சொல்ற பொழுது கவிஞன் ஒரு நயத்துக்காக கொஞ்சம் அப்படி ஒட்டுவான், ஒன்னு வேண்டாம். தாடகை, அவள் ரொம்ப பொல்லாதவள், சரி. எல்லாத்தையும் வாயில போட்டு சாப்பிட்டு விடுவாள், சரி. கம்பன் அழகா சொன்னா, தாடக பல்லு இடுக்கல காண்டாமிருகம் தூங்கும். அடிங்க அம்மா, காண்டாமிருகம் பார்த்திருக்கீங்கல்ல, பல்லு இடுக்கல காண்டாமிருகம் தூங்கினா, ஐயோ இவன் பல்லு இடுக்கு அப்படி இருந்தா பல்லு எப்படி இருக்கும், பல்லு அப்படி இருந்தா இவன் முகம் எப்படி இருக்கும், இவ எப்படி இருப்பா? மிச்சம் பூரா உங்கள் கற்பனைக்கு. கவிதை என்பது எதை சொல்லுகிறதோ அது அல்ல, எதை உங்கள் கற்பனைக்கு விடுகிறதோ அதுதான் கவிதை. இதெல்லாம் கவிஞனுக்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸ், அதனாலே கொஞ்சம் முன்ன பின்ன சேர்த்திருப்பாங்க. கதை நடந்த நிகழ்ச்சி ஒண்ணு. ராமாயணத்தையும் பாரதத்தையும் முதல்ல பாராட்டின ஆளு யார் தெரியுமா? ஒரு வெள்ளக்காரன், ராபர்ட் கிளைவ்னு ஒரு ஆளு. இந்தியாவில மகாராணி விக்டோரியா மகாராணியினுடைய சார்பில் இந்தியாவுக்கு ஆட்சி பண்ண வந்தவன் ராபர்ட் கிளைவ். எப்போ? 1857 சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறம், சிப்பாய் கழகத்துக்கு அப்புறம். ராபர்ட் கிளைவுக்கு அப்புறம் வந்தவன் வாரன் ஹேஸ்டிங்ஸ், கவர்னர் ஜெனரல்னு அந்த காலத்தில் பேர். எல்லாம் ஒன்னா இருந்துச்சுங்க, மலேசியா, சிங்கப்பூர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், இலங்கை, பர்மா, இந்தியா, எல்லாம் ஒரே ஆட்சி, விக்டோரியா மகாராணியினுடைய ஆட்சி. இதுக்கு பாஸ்போர்ட் எல்லாம் வேண்டாம் இதுக்குள்ள போயிட்டு வர்றதுக்கு, அந்த காலம் அப்படித்தான். வாரன் ஹேஸ்டிங்ஸ் இவ்வளவுக்கும் கவர்னர் ஜெனரல். அவன்கிட்ட இந்த ராமாயணத்தையும் பாரதத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டே கொடுத்தாங்களாம். வாங்கி படிச்சுட்டு அந்த வெள்ளக்காரன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? ஒரு காலத்தில் எங்களுடைய ஆங்கிலேய சாம்ராஜ்யம் அழிந்து போகலாம், எங்களுடைய காலனிகள் எல்லாம் விடுதலை பெறலாம். இன்னைக்கு விடுதலை பெற்றுருச்சா இல்லையா? லண்டனை விட புகழ் வாய்ந்ததாக சிங்கப்பூர் இருக்கா இல்லையா? இன்னைக்கு சொல்லுங்க, உலக இலக்கு உலக நாடுகள்னு பட்டியல் போட்டா இங்கிலாந்து தூக்கி சாப்பிட்டு பிடிச்சு இத்தினூண்டு சிங்கப்பூர், சரிதானே? அதனால எங்களுடைய காலனிகள் எல்லாம் போகலாம், ஆனால் உலகம் அழியும் வரை, சூரியனும் சந்திரனும் உள்ளவரை, நிச்சயமாக இந்தியாவின் புகழ் நிலைத்திருக்கும். அதற்கு காரணம் இரண்டு, ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். எழுதுனது நல்ல கையை தட்டலாம், கையை நல்லா தட்டினா ஹார்ட் அட்டாக் வராது. இந்த பாருங்க இப்படி தட்டணும். ஆமாங்க, எங்க ஊர்ல சில பேரு மொட்டை மாடியில நின்று இப்படி தட்டிக்கிட்டே இருப்பேன், ஹார்ட் அட்டாக் வராதுங்க. டாக்டர்கிட்ட போக வேண்டாம், நல்லா வாய் விட்டு சிரியுங்கள், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நம்ம என்னத்தை சிரிச்சோம்? இப்படி போறான், முகத்தில் அப்பளத்தை போட்டா பொறிஞ்சிரும் போல இருக்கு. மனுஷன் தான் சிரிக்க முடியும், குரங்கு சிரிக்க முடியாது, மாடு சிரிக்காது. நல்ல கவலைப்படாம கையை தட்டலாம். அறிஞர் அண்ணாத்தோட பச்சை பாஸ் காலேஜில் வந்து பேசினார். இந்த பயலுக மேஜையை தட்டி விட்டாங்க. அழகா சொன்னார், நீங்கள் மேசைகளை தட்டி விட்டே பல மேதைகளை தட்டி விட்டவர்கள். மேஜையை தட்டுறதுனால பல மேதைகளை தட்டி விட்டுறாதீங்க, அது அங்கே. சரி, தர்மராஜா இந்த மகாபாரதத்துல முக்கியமான ஒரு பாத்திரம். இந்த ராமாயணத்தை விட மிகப்பெரியது மகாபாரதம், நினைச்சுக்கிடுங்க. 100,000 ஸ்லோகம் நமக்கு வந்தது. எதுக்கு சார் இதை படிக்கணும்? சிக்கல்களையும் சொல்லி சிக்கல்களை தீர்ப்பதையும் சொல்லக்கூடிய ஒரு நூல் மகாபாரதம். நமக்கு எவ்வளவு சிக்கல் வரும், அவ்வளவு சிக்கல் அங்க வந்திருக்கு, அவ்வளவு இருக்கு. இன்னொன்னு தெரியுமா, ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் உங்களுக்காக. இன்னைக்கு பூரா ஒரு முன்னுரையும் வியாசன் வர்ற வரைக்கும் இன்னைக்கு பேச்சு. தர்மராஜா ஒரு யாகம் பண்ணினார், ராஜசூய யாகம்னு பேர். அத்தனை பேரையும் வெற்றி கண்டார். இது எப்போ? இந்த காட்டுக்கு போறதுக்கு முன்னால, இந்திரப்பிரஸ்தத்தில் இருந்த பொழுது அத்தனை பேரையும் வெற்றி கண்டார் தர்மராஜா. அதனாலே பெரிய யாகம் பண்ணனார், ராஜசூய யாகம். இந்த யாகத்துல வந்தவங்களுக்கெல்லாம் பொருளை வாரி வழங்கணும், இல்லைன்னு சொல்லப்படாது. யாரு அந்த பொறுப்புக்கு உட்கார வைக்கலாம்? உங்க பாஷையில சொல்ல போனா கேஷியர். ஒழுங்கா கொடுக்கணும், தீந்து போச்சுன்னு சொல்லப்படாது, சொன்னா யாகம் கெட்டு போயிரும். தர்மராஜா கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்டார், கண்ணா யார பொறுப்புல உட்காத்தலாம்? கண்ணன் அழகாக சொன்னான், துரியோதனனை உட்காத்து. என்னடா வம்பா இருக்கே, துரியோதனனை உட்காத்தினா என்ன ஆகிறது? எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கிடுவான், 100 கேட்டவனுக்கு 1,000 கொடுப்பான், பாதியில யாகம் நின்னு போயிரும். இவனை போய் உட்கார வைக்கிறாரே அப்படின்னு பீமனுக்கு வருத்தம். பரமாத்மா சொல்லிவிட்டா அதுக்கு மேல அப்பீல் கிடையாது. துரியோதனனை உட்கார வச்சாச்சு, திட்டம் போட்டான். அங்கிருந்து ராஜாக்கள் கொண்டாந்து தங்கமும் வைரமும் பணமும் கொட்டுறாங்க, வாரி வாரி கொடுத்தான், 2 கையாலையும் கொடுத்தான், கொடுத்துக்கிட்டே இருந்தான். 3 நாள் யாகம் முடிஞ்சது. போய் பார்த்தா பாதி பணம் அப்படியே இருக்கு, தங்க காசு வெள்ளி காசு அந்த காலம், பாதி அப்படியே மிச்சம் இருக்கு. இவனுக்கு ஒன்னும் புரியல, என்னடா நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு. பீமனுக்கும் புரியல, தர்மராஜாவுக்கு புரியல, சகாதேவனுக்கு புரிஞ்சு போச்சு. புரியுதான்? புரியல. கிருஷ்ணனை கேளுங்க, அவன் தான் கபட நாடக சூத்திர அவதாரி. கிருஷ்ணா எதுனால இப்படி ஆகுது? கிருஷ்ணன் சொல்றான், துரியோதனன் கையில சங்கு சக்கரம் இருக்கிறது, தனரேகை இருக்கிறது, அவன் என்னைக்கும் சக்கரவர்த்தி, நம்ம பாஷையில வில்லன். சரிதானே? அவன் கையில தனரேகை இருக்கு, தொட்டான்னா துலங்குமே தவிர குறையாது. சில பேரை நம்ம கணக்கு புது கணக்கு போட கூப்பிடுவோம், புது கணக்கு எழுதுவாரு நல்லா வரும். சில பேரை கூப்பிடுவோம், அதுதான் கடைசி வருஷமா போயிடும். இதெல்லாம் அனுபவங்க, ஏதோ இருக்கா இல்லையா ஐயா, என் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கேன். துரியோதனன் கையில தனரேகை ஓடுது, அவனை உட்கார வை. எங்க போயிடுச்சு பாருங்க மகாபாரதம். சரி, யாகம் எல்லாம் முடிஞ்சுதா, எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, கிருஷ்ண பரமாத்மாவை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் சொல்றான், இந்த மாதிரி யாகம் உலகத்துல யாரு பண்ணனா? தர்மராஜா தலைய குனிஞ்சுகிட்டு இருக்கார். அங்கிருந்து ஒரு கீரி புள்ள வந்தது. கீரி புள்ள உடம்பு, பாதி உடம்பு தங்கமா இருக்கு, மீதி உடம்பு சாதாரணமா இருக்கு. கீரி புள்ள வந்து ஒரு பார்வை பார்த்தது, யாரு தர்மராஜா? தா இவர் தான். என்ன யாகம் பண்ணனீங்க? என்னடா இவ்வளவு பெரிய யாகம் பண்ணிருக்கேன், உலகத்துல உள்ளவனா என்ன? ராஜசூய யாகம் பண்ணதுனால சக்கரவர்த்தின்னு சொல்றாங்க. இந்த கீரி புள்ள என்ன யாகம் பண்ணீங்க? அங்க ஒரு பிராமணன் பண்ணன யாகத்துக்கு நீங்க பண்ணன யாகம் காலில் கட்டி அடிக்க காணாது. என்ன சொல்றேன் கேளுங்கோ. கீரிப்புள்ள பேச ஆரம்பிக்குது, மகாபாரதங்க கீரிப்புள்ள பேச ஆரம்பிக்குது. இந்த பக்கத்து ஊர்ல ஒரு அந்தனர் வயலுக்கு போவார், வயல்ல சில தானியங்கள் கொட்டி கிடக்கும், இந்த மூட்டை தூக்கிட்டு போற பொழுது கீழே சிந்தி இருக்கும் இல்ல, அதை புரக்கிக்கிட்டு வருவார். வந்து வீட்டுக்கார அம்மாட்ட கொடுப்பார், நெல்லை அரிசி ஆக்கி அதை அவங்க கொஞ்சம் பொறியாக்கி அல்லது வெறும் பவுடர் ஆக்கி ஆளுக்கு கொஞ்சம் 4 பேர் சாப்பிடுவாங்க, அவரு மனைவி மகன் மருமகள், இதுதான் சாப்பாடு. இந்த அரிசி எவ்வளவு கிடைக்கும்? கிடைக்காது. என்ன, ஒரு படியா கிடைக்கும், ஒரு பிடிதான் கிடைக்கும், 4 பேர் சாப்பிடுவாங்க. சில நாள் பட்டினி கிடப்பாங்க. ஒரு நாள் ஒரு பிடி அரிசி கிடைச்சது. அந்த மருமகள் அதை மிக சிறப்பாக பொடியாக்கி விட்டாள். ஆளுக்கு ஒரு கை அரிசி பொடி கிடைக்கும், வாயில போட்டுக்கலாம். இப்படி ஏற்பாடு. சாப்பிட நாலு பேர் உட்கார்றாங்க. ஏகாதசி முடிஞ்சு மறுநாள் காலையில துவாதசி. இவங்க வீட்டுல பாதி நாள் ஏகாதசி, வேற வழி இல்ல. இன்னைக்கு துவாதசி, சாப்பிட உட்கார்ந்தாங்களா. வெளியில ஒரு ஆள் வந்துட்டார். பவதி பிச்சாந்தேகி பசிக்குதுன்னார். இந்த மருமக பொண்ணு எந்திரிச்சா, இந்தாங்க ஐயா. ஏம்மா, அவர் என்னை விட மூத்தவர், மாமனார் மாமியார் ரொம்ப மூத்தவங்க, அவங்களால பட்டினி இருக்க முடியாது, எனக்கு பரவாயில்ல. இந்தாங்க ஐயா, ஏழு நாள் இவ பட்டினி. கையில குத்து விட்டான். அந்த மனுஷன் வாங்கி சாப்பிட்டு கால் வயிறு நிறைஞ்சுதுன்னாரு. என்ன அர்த்தம்? நீங்க மூணு பேர் இருக்கீங்க, இன்னும் முக்கால் வயிறு இருக்குன்னு அர்த்தம். மகன் எந்திரிச்சான், இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க. அப்பா, அரை வயிறு நிறைஞ்சுதுன்னாரு. அந்த அம்மா பெரியம்மா, அதுவும் கொடுத்துருச்சு. முக்கால் வயிறு நிறைஞ்சுதுன்னாரு. இந்த பெரியவர் அவரு பங்கையும் கொடுத்து விட்டார். அப்பா, முழு வயிறு நிறைஞ்சுது, நான் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டார். நாலு பேரும் ஈரத்துணியை இடுப்புல கட்டிக்கிட்டு படுக்கிறாங்க. திடீர்னு ஒரு புஷ்பக விமானம் வருது. புஷ்பக விமானத்திலே தேவர்கள் வருகிறார்கள். நாலு பேர் காலையும் விழுந்து கும்பிட்டார்கள். உங்களை சோதிப்பதற்கு வந்தது தர்மராஜா, தர்ம தேவதை. இத்தனை நாள் பட்டினி இருந்து கடைசியா கிடைச்ச அந்த சாதத்தையும் அந்த உருண்டை அந்த மாவையும் கொடுத்து விட்டீர்கள். இது 1000 அஸ்வமேத யாகங்களுக்கு சமானம். வாங்க, தேவலோகம் உங்களுக்கு காத்திருக்கு. தேவர்கள் உங்களை பார்க்க வேணும் என்று ஆசைப்படுகிறார்கள். கூட்டிட்டு போயிட்டாங்க. யாரு சொல்றா? கீரி பிள்ளை. நான் அந்த ஓரத்துல பொந்துக்குள்ள இருந்தேன், மெதுவா வெளியில வந்தேன். அவங்க அந்த சாப்பிட்ட அந்த மாவு இருக்குல்ல, கொஞ்சம் கீழே அங்கங்க சிந்தி இருந்தது. நான் வர்ற பொழுது அந்த மாவு என் உடம்புல பட்டது. முன்பகுதி பூரா தங்கம் ஆயிடுச்சு, பின்பகுதி தங்கம் ஆகுறதுக்கு அங்க மாவு கிடையாது. அவங்க சாப்பிட்டதே கொஞ்சம், அதுல கொட்டுனது கொஞ்சம், இது உடம்புல பட்டது இன்னும் கொஞ்சம். மிச்ச உடம்பு கருப்பா இருக்கு, முன் உடம்பு தங்கமா இருக்கு. இந்த பின் உடம்ப தங்கமாக்குறதுக்கு யாரெல்லாம் எங்கே எல்லாம் யாகம் பண்ணினாங்களோ அங்கெல்லாம் போய் விழுந்து விழுந்து புரண்டுட்டு வர்றேன். தர்மராஜா, இங்கேயும் வந்து புரண்டேன், ஒன்னும் புண்ணியம் இல்லை. அந்த பிராமணனுடைய தர்மத்துக்கு, அந்த தானத்துக்கு நீ பண்ணின ராஜசூய யாகம் எம்மாத்திரம். கீரி மறைஞ்சிருச்சு. இந்த கதை எதுக்கு சொன்னாரு வியாச பகவான்? நீங்க 1000 வச்சுக்கிட்டு 500 ரூபா மாரியம்மனுக்கு கொடுத்து விட்டு நான் 500 ரூபா கொடுத்தேன்னு சொல்லாதீங்க. ரொம்ப பேரு அடுத்த வேளை சோத்துக்கு இல்லாம இருக்கதை கொண்டாந்து கொடுக்கறானே, அவனுக்குத்தான் ராஜ மரியாதை. நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? அவ கொடுத்ததுல ஒரு பகுதியை அவளுக்கே கொடுத்து விட்டு நம்ம பேரை போட்டுக்கிறோம். கோவிந்தசாமி செட்டியார் ஊ பயம், உபயம் எழுத டியூப் லைட்ல இடம் கிடையாது. ஊனா மேல பயங்கீழே எழுதுறமா இல்லையா? அம்மா மணிபர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து அம்மாவுக்கே பர்த்டேக்கு நன்கு ஒரு கொடை வாங்கி கொடுத்து விட்டு, பரிசு வாங்கி கொடுத்து விட்டு, அம்மா நான் உனக்கு கொடுத்தேன்னு சொன்னா அது எவ்வளவு வேடிக்கையோ. அம்பாள் கொடுத்த பணத்தை அவளுக்கு திருப்பி கொடுத்து விட்டு நம்ம பேரை போர்டுல அழகா போட்டுக்கிறோம். அதுக்குத்தான் இந்த கதை. இதெல்லாம் எங்க இருக்குங்கிறீங்க? நம்ம மகாபாரதத்துல இருக்கு. தர்ம சங்கடம்னு சொல்றீங்கல்ல, நான் அங்கங்க தொட்டு காமிச்சுக்கிட்டு போறேன். எதுக்கு தர்ம சங்கடம்னு பேர் தெரியுமா? தர்மராஜாவுக்கு ஒரு சங்கடம் வந்துச்சு. துரோணர்னு ஒருத்தர், நான் ஒரு நாளைக்கு முழுக்க அவரை பத்தி பேச இருக்கிறேன். வில்லுக்கு பிறந்தவர் துரோணர், கும்பத்தில் பிறந்தவர் துரோணர். யுத்தம் ஆரம்பிக்கிற பொழுது தர்மராஜா போய் துரோணர் காலில் விழுந்தார். துரோணர் ஆசீர்வாதம் பண்ணினார். என்னப்பா வேணும்? நீங்க எப்போ இறப்பீர்கள்னு எனக்கு சொல்லணும். யார்கிட்ட? குருநாதன் கிட்ட. சிஷ்ய பிள்ளை குருநாதர் சொல்றார், எனக்கு சாவு கிடையாது. என்னுடைய பிள்ளை அஸ்வத்தாமன் சிரஞ்சீவி, அவன் இறந்தான் என்று நம்பத்தக்கவர்கள் சொன்னால் நான் அப்பொழுது ஆயுதங்களை கீழே போட்டு விடுவேன். என்னை கொல்வதற்காக பிறந்தவன் திருஷ்டத்யும்னன், திட்டத்துயினன், தமிழ்ல திட்டத்துயினன், அவன் என்னை கொல்வான் சொல்லிவிட்டார். இது என்னைக்கு? யுத்தம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு. 15 யுத்தம், பீஷ்மாச்சாரியார் காலம் ஆயிட்டார், துரோணர் தான் சேனாதிபதி. 15 யுத்தம், பாட்டனார் மாதிரி இந்த ஆச்சாரியார் அப்படி சொல்லிக்கிறார். எல்லாரும் பயப்படுறாங்க, அர்ஜுனா துரோணரை கொல்லணுமே. கிருஷ்ண பரமாத்மா பக்கத்துல வந்தார். தர்மராஜா என்ன, ஒன்னே ஒன்னு செய்யணும், என்ன, அஸ்வத்தாமா இறந்தான்னு சொல்லணும். ஐயோயோ இந்தாத்தா நிக்கிறான், நான் எப்படி சொல்றது? சில பயலுக காலேஜுக்கு வர்றதுக்கு முன்னால ஹைஸ்கூல்ல படிக்கிற பொழுது பாட்டி செத்து போயிட்டாள்னு மூணு நாள் லீவ் வாங்குவாங்க. சாயந்தரம் பாட்டி தேடி வந்துடுவான். ஹெட் மாஸ்டர் பாப்பாரு கால் இருக்கா இல்லையான்னு பாப்பாரா இல்லையா? எதிர்த்தாப்புல நிக்கிற அஸ்வத்தாமன் ஆமா சொல்லணும் நீ, நான் பொய் சொல்ல மாட்டேன். அப்படியா, சரி. பீமா என்ன, அந்த ஒரு யானை நிக்கதா? ஆமா. அந்த யானைக்கு என்னடா பேரு? அஸ்வத்தாமான்னு பேரு. கொல்லு அந்த யானையை. எல்லாம் நம்மால் பண்ற வேலை. யாரு? கபட நாடக சூத்திராவதாரி கிருஷ்ண பரமாத்மா. அந்த யானைக்கு என்ன பேரு சொன்ன? அஸ்வத்தாமா. விடு அம்பு, யானை செத்து போச்சு. தர்மராஜா என்ன, அஸ்வத்தாமா என்ற யானை இறந்து விட்டது அப்படின்னு சொல்லு. சொல்லலாமா? உண்மைதானே, பொய் இல்லையே. சொல்றேன், இந்த பாரு, சொல்றது நல்லா சொல்லணும். எதை சொல்றோம்ங்கிறத விட அதை எப்படி சொல்றோம்ங்கிறது முக்கியம். இந்த அவரை பாருங்க, பசு மாதிரி இருக்காருன்னா சிரிச்சுக்குவாரு, மாடு மாதிரி இருக்காருன்னா முட்டிடுவாரு. ரெண்டும் ஒண்ணுதானையா? வார்த்தை தானே இருக்கு நம்ம கையில. நல்லா சொல்லுங்க, இனிமையாக பேசுங்கள். யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. என்ன சொல்லணுங்கிற கிருஷ்ணா? அஸ்வத்தாமா கத குஞ்சரக. தமிழ்ல சொல்லவா? அஸ்மத்தாமன் இறந்து விட்டான் அப்படிங்கிற யானை. அஸ்வத்தாமாகத குஞ்சரக, குஞ்சரம்னா யானை. அஸ்வத்தாமாகத, அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் அப்படிங்கிற யானை. இப்படி அழகா சொல்லு. தர்மராஜா சரின்னு ஒத்துக்கிட்டார். அஸ்வத்தாமாகத குஞ்சரகன்னார்ல கிருஷ்ணன் வாயில பாஞ்சசன்யத்தை வச்சு பூமுன்னு ஊதிட்டான். குஞ்சரகங்கிற வார்த்தை துரோணர் காதுல விழலை. சங்கூதியாச்சு. யாருக்கு? துரோணருக்கு. அநியாயத்தை பார்த்தேளா? குஞ்சரகங்கிற வார்த்தை காதுல விழாதபடி சங்க ஊதிவிட்டான் பாஞ்சசன்யத்தை. துரோணாச்சாரியார் ஐயோ அஸ்வத்தாமன் இறந்தானா, தருமரே சொல்லிவிட்டாரே, அப்படியே உட்கார்ந்தார். திட்டத்துயினன் வந்தான், கழுத்தை வெட்டுனா துரோணர் கதை முடிஞ்சு போச்சு. வேடிக்கை என்ன தெரியுமா? தர்மராஜாவுடைய தேரு பூமிக்கு அரை அடி மேலே போகுமா? பூமியை தொடப்படாதான். பொய் சொல்ற பூமியை தொடப்படாது. இப்ப இவரே பொய் சொல்லி விட்டாரே, தேரு தரையை தொட்டுருச்சான். சரிதானா? இதுக்கு பேரு தான் தர்ம சங்கடம். சொல்லலாமா வேண்டாமா? பொய் சொல்லப்படாது, பொய் மாதிரி சொல்லலாம். நமக்கு நம்ம அப்படித்தானே பண்றோம். பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். இந்த மத்த யுகங்களுக்கும் இந்த கலியுகம் துவாபர யுகத்துக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? மத்த யுகத்தில எல்லாம் வழியும் சுத்தமா இருக்கணும், முடிவும் சுத்தமா இருக்கணும். வேஸ் அண்ட் மீன்ஸ், மீன்ஸ் அண்ட் எண்டு அப்படி சொல்லுவோம், அதான் கரெக்ட். வழியும் சுத்தமா இருக்கணும், அடைய வேண்டிய எண்டு முடிவும் சுத்தமா இருக்கணும். மகாத்மாவுக்கு அப்படித்தான், கிருஷ்ணருக்கு அப்படி இல்லை. முடிவு நல்லதா இருக்கணும், வழி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படியோ அதை அடையணும். எப்படி? எப்படி வேணாலும் அடையலாம். இது கலியுகம். கலியுகத்துக்கு பக்கத்துல வந்த யுகம் துவாபர யுகம். அதனால அப்படியே அது ஊற வந்துச்சு. தர்ம சங்கடம் நேர்ந்த பொழுது தர்மராஜா பண்ணதை சொல்லி, அது தப்பா சரியாங்கிறத சொல்லி இவ்வளதையும் காண்பித்த நூல் மகாபாரதம். மண்ணாசையினால துரியோதனன் கெட்டான், பெண்ணாசையினாலே ராவணன் கெட்டான். இந்த ரெண்டு ஆசையும் இருந்தா உலகத்தில் நமக்கு அழிவு. மகாபாரதத்துக்கு இன்னொரு பெருமை என்ன தெரியுமா? முதல்ல பகவத்கீதை, கடைசியா விஷ்ணு சகஸ்ரநாமம். பீஷ்மாச்சாரியார் கடைசி மரணப்படுக்கையில கிடக்கிற பொழுது சொன்னது விஷ்ணு சகஸ்ரநாமம். யுத்தம் ஆரம்பிக்கிற பொழுது பரமாத்மா சொன்னது பகவத்கீதை. முன்னுமாமரை முனிவரும் தேவரும் பிறரும் பண்ணுமாம் எழில் பாரத பெருமையும் பாரேன். வில்லிபுத்தூர் ஆழ்வார் பாடுறார். பாரதத்தை என்னால சொல்ல முடியுமா? என்னால சொல்ல முடியலே. அதை பத்தி கவலை இல்லை. நான் ஏன் தெரியுமா பாரதம் சொல்றேன்? மண்ணு மாதவன் சரிதமும் இடையிடை வழங்கும் என்னும் ஆசையால் யானும் ஈது இயம்புதற்கு இசைந்தேன். மண்ணு மாதவன் சரிதை, மண்ணும் மாதவன் நிலை பெற்ற மாதவனாகிற பெருமாளுடைய சரித்திரம் வரும். அதனாலே நான் இந்த பாரதத்தை சொல்கிறேன். மண்ணு மாதவன், மண் உமாதவன், பிரிச்சா மண் உமாதவன் நிலை பெற்ற உமையவளை ஒரு பாகத்தில் கொண்ட சிவபெருமான். ஓ, அப்ப ரெண்டையும் பாடுதா? வில்லி பாடுதா? ஆமா, பெருமாளையும் பாடுது, பெருமானையும் பாடுது. சிவபெருமானுக்கு பேரு உமாதவன், உமையவளை பக்கத்தில் வைத்த தவன் செய்பவன். அவருக்கு பேரு மாதவன், மண்ணு மாதவன், மண் உமாதவன். இதெல்லாம் எங்க வில்லிபுத்தூர் ஆழ்வார் பண்ற வேலை. பதினெட்டு அக்ரோனி சேனை அழிஞ்சுதான், பதினெட்டு நாள். கரெக்டா சொல்லவா, ஒரு அக்ரோனின்னா 218,700 பேர். சரியா சொன்ன, 218,700 ஒரு அக்ரோனி. 18 அக்ரோனின்னா போய் பெருக்கி பாருங்க, 39,36,600 பேர் மொத்தம் சண்டை போட்டவங்க. கடைசி நாள் மிச்சம் 10 பேர், அவ்வளவு பேரும் அழிந்தார்கள். பூபாரம் தீர்ந்தது. 10 பேர் யாருங்கிறீங்க? தருமர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், கிருஷ்ணன், சாத்தியகி, அஸ்வத்தாமா, கிருதவர்மா, கிருபாச்சாரி. துரியோதனன் பக்கத்துல 3 பேர், அஸ்வத்தாமா, கிருதவர்மா, கிருபாச்சாரி. பாண்டவர் பக்கத்துல பாண்டவர் 5, பரமாத்மா கிருஷ்ணன், அவன் தம்பி சாத்தியகி, 7 பேர். 10 பேர் தான் மிச்சம். இதெல்லாம் கதை. இப்ப நான் வியாசர்கிட்ட போறேன். அந்த காலத்துல ஜனமேஜய ராஜான்னு ஒரு ராஜா, ரொம்ப முன்னால நான் போகல, நடுவில் இருந்து ஆரம்பிக்கிறேன். ஜனமேஜய ராஜா சர்ப்ப யாகம் பண்ணினார். எல்லா பாம்பும் அதுல வந்து விழுந்து செத்து போயிடும். அப்படி ஒரு யாகத்தை ஆரம்பிச்சார். அந்த யாகத்துக்கு வியாசருடைய சீடர் வைசம்பாயனர் வந்தார். வியாசரும் உட்கார்ந்து இருக்கார். வைசம்பாயனர் இடத்திலே ஜனமேஜய ராஜா கேட்கிறான், இந்த வியாசரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன அவர்கிட்ட கேட்கப்படாது? நான் யாருன்னு எங்கிட்டே வந்து கேட்டா நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அடுத்தவன் தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. என்னுடைய தாழ்வுகளை நான் சொல்லலாமே தவிர என்னுடைய புகழ்ச்சியை நான் சொல்லக்கூடாது. வியாசர் உட்கார்ந்திருக்கார், வைசம்பாயனர் பேச ஆரம்பிக்கிறார். பெரிய கதை, நல்லா கேக்குறீங்க, நான் அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். உபரி சிரவசுன்னு ஒரு பெரிய மன்னன், அவன் ஆகாசத்திலே பறக்கிற ஆளு. கீழே பார்த்தா அழகான மீன், மீனை பார்த்து ஆசைப்பட்டான். ஆசைப்பட்ட ஆபத்து, ஜென்ம எடுத்து தீரணும். ஒரு அழகான பொண்ணை பாக்கிறேன், இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, இவளை கல்யாணம் பண்ணிக்கணுமே, நல்லா பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு ஜென்மம் எடுக்கணும். இவர் இப்படி கார்ல போறாரு, நம்ம ஒரு கார் வாங்கினா தேவையிலையே, வாங்கலாம், அதுக்கு ஒரு ஜென்மம் எடுக்கணும். நம்ம நினைச்ச நினைப்புக்கெல்லாம் ஜென்மம் எடுத்தா உலகம் அழிஞ்சாலும் நம்ம ஜென்ம கணக்கு அழியாது. இன்னும் கொஞ்சமா நினைச்சிருக்கான், என்னங்க எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கான், அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, இது கிடைக்குமா. மீனை பார்த்து ஆசைப்பட்டான் அந்த ராஜா. நம்மளா இருந்தா சாப்பிட ஆசைப்படுவோம், இல்லை அழகான மீன், ஆகா இது வயித்துல ஒரு பெண் குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும். உபரி சிரவஸ் பெரிய மன்னன், உயர்ந்த சான்றோன், ஆசைப்பட்டானா பொண்ணு வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை வெளியில வந்துருச்சு. எல்லாம் கண நேரம் தான், ரிஷி பிண்டர் ராத் தங்காதும்பா. நம்மள மாதிரி 10 மாசம் 8 மாசம் எல்லாம் பேச்சு கிடையாது. அப்படியே ஒரு புள்ள, எங்க மீன் வயித்துல, மீன் வாசம் கமகமான்னு அடிக்குது புள்ள மேல. பின் அப்படித்தானே இருக்கான், மச்சம்னா மீன், கந்தம்னா வாசம், அவளுக்கு மச்சகந்தின்னு பேர் வச்சாங்க. மீன் வாசம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, அது பழக்கத்தை பொறுத்தது. பகவான் ராமகிருஷ்ணர்கிட்ட 4 செம்படை வச்சு, செம்படை வரணும், மீன் வாங்கி சாப்பிடுறவங்க, வியாபாரம் பண்றவங்க 4 பேர் வந்தாங்க. மழை பெஞ்சுது, பகவான் ராமகிருஷ்ணர் வீட்டுல படுக்க வச்சிட்டார். தூபம் ஏத்தி இருக்கு, அருமையான ஊதுபத்தி வாசம் அடிக்குது. இந்த 4 படுத்துருச்சு, தூக்கம் இல்ல, என்னது என்னமோ ஒரு துர்நாத்தம் அடிக்குது. எது? ஊதுபத்தி, சந்தனம். என்னடா இது, தூக்கம் இல்ல, பிறண்டுதுக. ராமகிருஷ்ணர் என்னன்னு கேட்டார். இல்லைங்க, இங்க என்னமோ ஒரு துர்நாத்தம் அடிக்குது, தூக்கம் இல்ல. கண்டுபிடிச்சு விட்டார், வாங்க, நீங்க மீன் கொண்டாந்தீங்கல்ல, ஆமா, வித்துட்டீங்களா, ஆமா, அந்த கூடை எங்க இருக்கு, இந்த இருக்கு. அந்த கூடையில தண்ணிய தெளிச்சார், தலைக்கி வச்சு படுங்கன்னார். கூடைய தலைக்கி வச்சுதான் மீன் வாசம் சக்க போடு போடுது, ஆகா நல்லா இருக்கு, 4 தூங்கிருச்சு. இப்ப சொல்லுங்க, இதுக்குத்தான் வாசனையும்பா, பழைய வாசனைங்கிறான் பாத்தீங்களா, போன ஜென்மத்து நினப்பு வாசனைன்னு சொல்லுவான் அதுக்கு. இந்த மீன் வாசனை அதுகளுக்கு பழகி போச்சா அதான் நல்லா இருக்கு. உங்களுடைய ஊதுபத்தி எல்லாம் துர்நாத்தமா இருக்கு. இதான் மனித இயல்பு. அவ உடம்புல என்ன வாசம் அடிச்சது? மச்சகந்தீர், மீன் வாசனை அடிக்குது. செம்படவ ராஜா பார்த்தான், வளர்த்தான். பொண்ணுக்கு 18 வயசு, அழகான பொண்ணு. அப்படி படகு ஓட்டிக்கிட்டு போகுது. பராசர முனிவர் வந்து சேர்ந்தார். முனிவர்கள் என்றைக்குமே ஆசையை வென்றவர்கள். பராசர முனிவர் வந்து சேர்ந்தார். அம்மா, அந்த அந்த தீவுக்கு போகணும், உன் படகு போகுமா? நல்லா போகும் சாமி, ஏறி உட்காருங்க. ஏறி உட்கார்ந்துட்டார். தீவை நோக்கி படகு போகுது. மேல பாக்கிறார், ஆகா, சந்திரனுக்கு பக்கத்துல இந்த நட்சத்திரம் இருக்கே, இந்த நேரத்திலே ஒரு ஆண் குழந்தை பிறக்குமானால் அவன் பரம ஞானியாக தோன்றுவானே. உலகம் நன்றாயிருப்பதற்கு இந்த நேரத்திலே ஒரு ஆண் குழந்தை உற்பத்தியாக வேண்டும். நினைச்சது யாரு? உலகத்துக்காக வாழ்ந்த பராசர முனிவர், வசிஷ்டருக்கு பேரன். இந்த பொண்ணை பார்த்தார், அம்மா நான் ஒன்னு சொல்றேன், கேட்பியா? என்ன? இந்த நேரம் சரியான நேரம். இப்ப ஒரு ஆண் குழந்தை பிறந்தா உலகத்துக்கு நன்மை. உன்னோட நான் இணைந்து ஒரு குழந்தை பெத்துக்க போறேன். அதுக்கப்புறம் உன்னை பழைய மாதிரி ஆக்கிடுவேன். என்ன சாமின்னா, உலகத்துக்கு நன்மை, ஏற்றுக்கொள். ஒத்துக்கிட்டா. அவளுதான் தீவுல அப்பவே குழந்தை. இந்த 10 மாசம் எல்லாம் கிடையாது, அதான் சொன்னேன், அப்பவே உடனே குழந்தை. அந்த குழந்தை தான் வேதவியாசர். அவருக்கு பேரு தெரியுமா? கிருஷ்ண துவைபாயன வியாசர். கிருஷ்ணம்னா கருப்பு. கிருஷ்ணன்னா என்ன அர்த்தம்? நம்ம கருப்பண்ண சாமின்னு அர்த்தம். அட, இது கொஞ்சம் கடுமையா இருக்கு, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஐயர் பூஜை பண்ணனா, ஐயங்கார் பூஜை பண்ணனா கிருஷ்ணன், தாழ்த்தப்பட்டவன் பூஜை பண்ணனா கருப்பண்ண சாமி. அவ்வளவுதான். அங்க வந்து சுத்தமான சாப்பாடு, இங்கே எல்லாம் நான் எதெல்லாம் சாப்பிடுறானோ எல்லாம் கருப்பண்ண சாமிக்கு படைக்கலாம். சாராய கருப்பண்ண சாமி இருக்கா தெரியுமா உங்களுக்கு? ஆமாங்க, அவர்கிட்ட நான் ஒரு பக்கம் நேபாளத்துல போய் மாட்டினேன், கடவுள் தான் என்ன காப்பாத்தினார். நேபாளத்துல ஒரு அம்பாள் பராசக்தி கையில ஒரு ஓடு, நான் அம்பாள்னு சொல்லிட்டு கும்பிட்டேன் காட்மண்டு. என் பின்னால 2 டாக்டர்கள், என்னுடைய நண்பர்கள், ஒரு சுத்தி சுத்திட்டேன். அவ கையில ஒரு திருவோடு இருக்கு, அம்பாள் கையில் திருவோட்டுல பிரசாதம் இருக்கு, எல்லாம் எடுத்து எடுத்து நாக்கல வச்சுக்கிறாங்க. நானும் பார்த்துட்டு பக்கத்துல போனேன், திருவோட்டுக்குள்ள கைய விட்ட எடுத்தேன், விறுவிறுன்னுச்சு. என்னடா விறுவிறுங்குது? இந்த டாக்டர் பின்னால இருக்கவர், ஐயா அதை நாக்கல வச்சிடாதீங்க. ஏன்? அப்படித்தான் தொடச்சிட்டேன், வெளியில வந்துட்டேன். ஐயா அது சாராயம், நாக்கல வச்சா ஒண்ணுமல்ல, ஊத்தி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு உலகம் சுத்துது, பல ரவுண்டுன்னு உட்கார்ந்துருவீங்க. இன்னைக்கும் வச்சிருக்குதுங்க அங்க அம்பாள் கையில சாராயம். நீ எதை சாப்பிடுவியோ அதை சாமிக்கு படைக்கலாம். கருப்பண்ண சாமி கிருஷ்ணன். எதுக்கு சொல்ல வந்தேன்? வியாசருக்கு என்ன பேரு? கிருஷ்ண துவைபாயன வியாசர். துவைபாயன தீவில் தோன்றியவர். ஒரு திட்டு, 4 பக்கமும் கடல் நதி, திட்டு. திட்டில் தோன்றியதனாலே துவைபாயனர், கருப்பா இருந்ததனாலே கிருஷ்ண. வியாசர்னா என்ன அர்த்தம்? நம்ம பிள்ளைங்களை சொல்றோம்ல, டேய் வியாசம் எழுதிக்கிட்டு வாடா. வியாசம்னா கட்டுரை. வேதத்தை 4 பிரிச்சு வகுத்து கட்டியதனாலே அவருக்கு வியாசர்னு பேர். நத்திங் பட் கம்பைலர், தொகுக்கிறவருக்கு வியாசர்னு பேர். வேதத்தை தொகுத்ததுனால இவருக்கு என்ன பேரு? வேதவியாசர்னு பேர். கிருஷ்ண துவைபாயன வியாசர். ஒரு வேடிக்கை தெரியுமா? இந்த குழந்தை பிறந்த உடனே இவங்க அம்மா பேர் என்ன சொன்னேன்? மச்சகந்தின்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? உடம்புல மீன் வாசனை. இந்த குழந்தை பிறந்த உடனே உடம்புல சந்தன வாசனை மாறிப்போச்சு. பராசர முனிவர் கொடுத்தது பரிமளகந்தி. பரிமளம்னா இனிய வாசனை. பரிமள கலப சுகந்த சந்தத்தனமானார் படையம படையன அந்தி குங்கட்கடையாலே வரியடி நெறிமுறல் கொங்குற்கங்குற்குழலாலே மறுகிடு மருளனை இன்புத்தருள்வாயே அரிதெரு மருக கடம்ப தொங்கல் திருமார்வா அலைகுமுகுமுவென வெம்ப கண்டி தெரிவேலா திரிபுர தகனரும் வந்திக்கும் சர்க்குருநாதா ஜெய ஜெய ஹரஹர செந்தில் கந்த பெருமாளே. திருச்செந்தூர் திருப்புகள். பரிமள கலவ, கலவம்னா சந்தனம், சந்தன வாசம் அடிக்குதான் இவ உடம்பு. இவளுக்கு பேரு பரிமளகந்தி. திரும்ப கன்னித்தன்மை, அவ்வளவுதான். வேதவியாசர் பறந்துட்டார். ஒரு ஓரத்துல அவரை உட்கார வைப்போம், வேற கதை கொஞ்சம் இருக்கே, அதை கொஞ்சம் ஓட்டிட்டு திரும்ப அவர்கிட்ட வந்துடுவேன்.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. காணும் வரை நீ எங்கே நான் எங்கே, கண்டவுடன் நீ வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. மண்ணை நீ பார்க்கின்றாயே, உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே. மேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன பூமுகம் சிவந்தா போகும். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. முகத்தை கண்டேன் தாமரை மலரை கண்டேன், பாவை உன்முகத்தை கண்டேன் தாமரை மலரை கண்டேன், கோவை போலிதழை கண்டேன் குங்கும சிமிழை கண்டேன், கோவை போலிதழை கண்டேன் குங்கும சிமிழை கண்டேன். வந்ததே கனவோ என்று வாடினேன் தனியே நின்று, வண்டு போல் வந்தாய் இன்று மயங்கினேன் உன்னை கண்டு. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. காணும் வரை நீ எங்கே நான் எங்கே, கண்டவுடன் நீ எங்கே நான் எங்கே. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ.
ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ. பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ. ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா.